இன்னைக்கு நம்ம தொடர்ந்து யோவான் 19 அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். ரெண்டு காரியங்களை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஒன்னாவது வந்து தன் தாயை கைவிடாத ஒரு மகன், அது முதலாவது தலைப்பு. தன் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு மகன், அது ரெண்டாவது தலைப்பு. ஒரு இருதயத்தையே உருக்கக்கூடிய ஒரு கதை, அந்த கதையை நம்ம பார்ப்போம். இது ஆயத்தம் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பிசாசு இயேசுக்குனே தயாரித்த ஒரு மரணம் மாதிரி, அந்த கொடுமையான மரணம் நம்ம எப்படி தியானிக்க முடியும்? நம்மலாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கே நம்ம பயப்படுற ஆளுங்க போய் சிலுவையில் அறையிற அவருடைய சரீர விதமா அவர் பட்ட மரணத்தை நம்ம எப்படிங்க புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைங்களா? புரியுறது ரொம்ப கஷ்டம். அது சரீரமாவே புரிஞ்சுக்க முடியாது, அவர் ஆத்மால பட்ட கஷ்டத்தை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால அதை யோசிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆயத்தத்தை தான் பண்ண. அந்த சிலுவையில் அறியற அவருடைய வேதனை மாத்திரம் இல்லாம அந்த அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவமானம், அது எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்குது. இது வந்து எனக்கு யோசிச்சோம்னா ஒரு போதிக்க வேண்டிய ஒரு டாபிக் இல்ல. ரொம்ப இதை சிந்தித்து தியானித்து உட்காந்து இயேசு பாதத்துல உட்காந்து அவரை பார்த்து எவ்வளோ நன்றியா நான் அவனுக்கு இருக்கணும் சாமின்னு அவர் கண்ணீரோடு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு டாபிக். இது போதிக்கக்கூடிய ஒரு டாபிக்கே இல்ல. எவ்வளோ எதற்காக இயேசு ஆண்டவர் பட்டிருக்காருன்னு வேத வாக்கியம் நம்ம போன வாரமே பார்த்தோம். அதனாலதான் சிலுவையில் அவர் அறையப்பட்டதுக்கு ஒரே வார்த்தையை பயன்படுத்தி மற்ற காரியங்களுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். 12 காரியங்கள் இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு நடந்த 12 காரியங்கள், 4 சுவிசேஷங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க. நான் அது ஒரு லிஸ்டா உங்களுக்கு சொல்றேன், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ஆர்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்த பிறகு அவரு அவருக்கு அந்த போர்டு 9 மணி நேரம், நமக்கு இன்னும் 9:30 இப்போ, அவர் சிலுவையில் அறைந்த டைம் வந்து 9:00 காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்த பிறகு அந்த போர்டு அவருக்கு ஒன்று போடுறாங்க, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்ற போர்டு அவருங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய துணியை, கழட்டின துணியை வந்து அவங்க சீட்டு போட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுதான் ரெண்டாவதாக நடந்த ஒரு காரியம். மூணாவதாக அந்த பிரதான ஆசாரியர், அந்த சோல்ஜர்ஸ் எல்லோருமே சேர்ந்து அவருக்கு செலுத்துற ஒரு அவமானம், அது மூணாவதாக. நாலாவதாக இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் அப்படின்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த வலது பார்சத்தில் இருக்கிற திருடன் அவன் வந்து அந்த போர்டை பார்க்கறான், யூதருடைய ராஜான்னு அவன் பார்க்கறான். இவங்க செய்யற காரியத்தை பார்க்கறான், அவர் செய்யற ஜபத்தை அவன் கேட்கறான். அந்த காரியத்தை பயன்படுத்தி அவன் மனசுல மனம் திரும்புதல கடவுள் ஏற்படுத்துறார். ஏற்படுத்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனே நினைத்திருளும் அப்படின்னு இயேசுகிட்ட அவர் கேட்கிறார். கேட்ட உடனே, இன்னைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு அவனை ரட்சிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து இயேசு தன்னுடைய தாயோடு பேசுகிற ஒரு காட்சி. அதுக்கு அடுத்தது அந்த பூமி எங்கும் இருள் வந்து சூழ்ந்து கொண்டது நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இயேசு மிகுந்த சத்தத்தோடு, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்ற ஆர்டர். அதுக்கப்புறம் நான் தாகமா இருக்கிறேன், முடிந்ததுன்னு சொல்லி, பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். இது 12 காரியங்கள் வந்து இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு நடக்கிற காரியங்கள். 4 சுவிசேஷர்களும் சொல்றாங்க, அது ஒன்னா போட்டோம்னா இது 12 காரியங்கள் வருது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இல்ல. அந்த 12 யோவான் 4 காரியத்தை தான் எடுத்துக்கிறார், only 4. ஏன்னா தான் தெய்வோன்றத விளக்கிறதுக்கு அவர் 4 தனக்கு தேவையான அந்த 4 காரியத்தை அவர் எடுத்துக்கிறார். நம்ம போன வாரம் யோவான்ல ஒன்னு பார்த்தோம், மார்க்ல ஒன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? யோவான்ல அவர் போட்டு அவருக்கு போட்ட போர்டை நம்ம பார்த்தோம், மார்க்ல அவருக்கு செய்த அவமானத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரமும் யோவான்ல ஒன்னு பார்க்க போறோம், மார்க்ல ஒன்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாம் 12 பார்க்க முடியாது. அதனால இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, யோவான்ல இயேசு தன் தாயோடு பேசின காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுதான் யோவான்ல நமக்கு சொல்லப்படுது. அதே பக்கம் மார்க்ல நம்ம திருப்பி மார்க் வசனம் போட்டிருக்கிறது, அங்க இந்த பூமி எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டு இயேசு இட்ட அந்த கூக்குரல், அதை நம்ம ரெண்டு பார்ப்போம். முதலாவது அந்த தலைப்பு நான் என்ன சொன்னேன்னா, தன் தாயை கைவிடாத ஒரு மகன். அவரை பத்தி நான் பார்க்க போறோம். தன் தாயை கைவிடாத ஒரு மகன். 25 வசனம், யோவான். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலோயப்பா மரியாலும் மகதலீனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சிலுவை, அந்த அகோரத்துக்கு மத்தியில, அந்த பயங்கர அவமானத்துக்கு மத்தியில எல்லாமே நமக்கு சோகம்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன குரூப் அங்க இருக்கிறத யோவான் நமக்கு காமிக்கிறார். அந்த கொல்கத்தா மலையில ஒரு சின்ன குரூப், அவங்க வந்து யாரு, இயேசுடைய தாயாகிய மரியாள், அந்த தாய்க்கு சகோதரி வந்து அந்த கிளியோப்பா உடைய மரியாள், அப்புறம் மகதலீனா மரியாள், மூணு மரியாளும் அங்க நிக்கிறாங்க. மூணு மரியாள், மரியான்றதுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சுன்னா இட்ஸ் பிட்டர்னஸ் அப்படின்னா கசப்புன்னு. அது ஒரு நல்ல பேரே இல்ல, பொதுவா மரியான்றதுனால வச்சுக்குவாங்க, ஒரு கசப்புன்ற ஒரு பேர். இந்த மூணு மரியாளும் அந்த இடத்துல நிக்கிற ஒரு காட்சியை பார்க்கும் போது நமக்கு ஒரு வேளை கேட்கலாம், வீர தீர சூர அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஆம்பளை சிங்கங்க எங்க போனாங்க? மூணு பெண்ணுங்க நின்றுகிட்டு இருக்காங்க அங்க, ஆம்பளை சிங்கங்க எங்க? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பெண்களுக்கு இருக்கிற தைரியம் வந்து, பக்தி உள்ள பெண்களுக்கு இருக்கிற தைரியத்தை வேதம் ரொம்ப பெருசுபடுத்தி நமக்கு காமிக்குது. அந்த இடத்துல பெண்கள் வரக்கூடிய இடமே இல்ல, ரொம்ப கொடுமையான இடம் அது, பெண்கள் வர்றதுக்கே நடுங்குவாங்க. அந்த இடத்துல போய் அந்த மூணு பெண்ணுங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்பவே ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். வேதத்துல வந்து பக்தி உள்ள பெண்களுக்கு ரொம்ப தைரியம் வேதம் எடுத்து காமிக்கும். நம்ம யாத்ராமத்துல படிச்சுட்டு வர்றோம் இல்லீங்களா, அந்த பெண்கள் தான் என்ன தைரியம், யோகபேதுக்கு என்ன தைரியம், சிப்ரா பூவாக்கு என்ன தைரியம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் சரித்திரத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப தைரியத்தை, பக்தி உள்ள பெண்களுக்கு பயங்கரமான தைரியத்தை இருந்திருக்குங்க. ஒரு டைம்ல ஒரு டிரைப்ஸ், ஒரு காட்டு வாசிங்களுக்கு போய் சுவிசேஷம் போதிக்கணும்னு சில மிஷனரிஸ் போனாங்க. போய் போதிச்சு அவங்கள போய் சுவிசேஷம் சொல்லணும்னு போது அந்த காட்டுவாசிங்க இவங்களை கொன்னுட்டாங்க, மிஷனரிங் கொன்னுட்டாங்க. அவங்களுடைய மனைவிங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இவங்க மிஷனரியா போய் அவங்கள எல்லாம் காப்பாத்தினாங்க. தங்களுடைய புருஷர்களை கொன்னவங்களுக்கு போய் இயேசு கிட்ட இவங்க போய் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மகாபெரிய தைரியத்தை பெண்கள் காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த மூணு பெண்க அந்த மலை ஏறி வந்து அது கிட்ட வர்றதுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும். தூரத்துல இருந்து அந்த சிலுவையை பார்க்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும் யோசிக்கிறீங்களா? அந்த சிலுவையில தொங்க போற அந்த காட்சியை பார்க்கறதுக்கு அங்க வந்து நின்ன உடனே மரியா மனசு எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மா வந்து அங்க நிக்குது, தான் பெத்த பிள்ளைக்கு அகோரப்படுத்தி சிலுவையில அரைஞ்சிருக்காங்களே, ஒரு தாய் மனசு என்ன வேதனைப்படும், என்ன கஷ்டப்படும். என்ன அந்த காட்சி நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி சிமியோன்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த அம்மா இயேசு குழந்தைய கோயிலுக்கு கூட்டு போகும்போது இதான் சொன்னாரு, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவ குத்தும். இந்த பிள்ளைனால உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவ குத்துற மாதிரி உனக்கு இருக்கும். அந்த தீர்க்கதரிசனம் இப்பதான் நிறைவேற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த தாய் அங்க நிக்குது, அந்த அகோர காட்சி, தன்னுடைய புள்ள அகோரமா காட்சி தொங்கி ரத்தம் சொட்டிக்கிட்டு தொங்குறத அந்த தாய் பார்க்கும்போது, நம்ம பார்க்கும்போதே நான் மனசு தாங்க முடியலையே, நான் பெத்த புள்ள அப்படி தொங்கும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாக்கு, தாங்கவே முடியாதுங்க. அதுவும் அங்க நின்னுகிட்டு அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய புள்ளைய அப்படி கேலி பண்றது அந்த தாய் பார்க்கும்போது அந்த மனசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், தன்னுடைய மனசே உடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா இந்த புள்ளதான் தன்னுடைய குட்டி பையன், குட்டி பையன்லேருந்து வளர்த்த அம்மா இல்லைங்களா, தன்னுடைய குழந்தையிலிருந்து வளர்த்த அம்மா. இந்த புள்ள பிறக்கும் போது யாருமே அந்த அம்மா கூட இல்லை, ஒருவரும் இடம் கொடுக்கல, இடம் கொடுக்காம எங்க பிறந்தாரு, மாட்டு கொட்டாலே இந்த அம்மா மட்டும்தான் இருந்துச்சு இந்த புள்ள பிறக்கும் போது. இப்போ அந்த புள்ள சாக போது எல்லாரும் கைவிட்டு தனியா தான் அந்த புள்ள இருக்கு, அந்த அம்மா வந்து அங்க நிக்குது. என்ன ஒரு காட்சி! அந்த அம்மா வந்து அந்த புள்ளை மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைங்களை விட இந்த பிள்ளைக்கு அந்த அம்மா மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பரிபூர்ணமான புள்ளங்க, உன்னால யோசிக்க முடியுமா, ஒரு பரிபூர்ணமான புள்ளைய ஒரு தாய் எப்படி நேசிக்கணும்னு உங்களால யோசிக்க முடியுமா? ஒரு தப்பும் அந்த புள்ளையில அந்த அம்மா பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல இருந்து என் புள்ள ஒரு போய் சொன்னதை நான் பார்த்ததில்லை, ஒரு தப்பு பண்ணத, ஒரு கெட்ட வார்த்தை என் புள்ள வாயில பார்த்ததில்ல, எதுவுமே நான் திருத்த வேண்டியதில்லை, அவனை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன்ற ஒரு புள்ளைய பார்த்த அம்மா அந்த புள்ள மேல எந்த அளவுக்கு மனசு அன்பு வச்சிருக்கோம், வெறும் என்ன கனம் பண்ற ஒரு புள்ளதான். இந்த மாதிரி மத்த பிள்ளைங்க அந்த அம்மாக்கு இருந்திருக்கானா, இந்த மாதிரி புள்ள அந்த அம்மாக்கு இருந்ததில்ல. அத ஸ்பெஷல்லா நேசிச்ச புள்ளைக்கு ஒரு தப்பும் பண்ணி 30 வருஷம் அந்த புள்ளைய நான் பார்த்தனே, அந்த புள்ளை என்ன தப்பு பண்ணிச்சு இந்த மாதிரி இந்த புள்ளைக்கு தண்டனை கொடுக்கறாங்களேன்ற வருத்தம் வேதனை அந்த அம்மாவுக்கு ரொம்ப இருந்திருக்கும். அந்த வருத்தத்தோட அந்த அம்மா பாக்குது. என்ன ஒரு காட்சி நீங்க யோசிச்சு பாருங்களேன், அங்க நிக்குது. என்ன தைரியமா ஒரு அப்படியே மயக்கடிச்சு விடுவல, சில பெண்கள் மாதிரி மயக்கடிச்சு இல்லைன்னா ஐயோன்னு கத்தி குயோன்னு கத்திட்டு இல்ல, அங்க நிக்குது அந்த கொல்கத்தா மலையில. அந்த கூட்டம் எல்லாம் தன் பிள்ளைய கேலி பண்றாங்க, வெளியே வா அதை பண்ணு இதை பண்ணு, தானி இல்லையே அது இல்லையேன்னு கேலி பண்றாங்க. அந்த அந்த கல்லறங்க அவரு கூட இருக்கிற கல்லறங்க அவரு கேலி பண்றாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அவருடைய துணியை எடுத்து தாயம் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய மகன் துடிச்சுக்கிட்டு சிலுவையில இருக்காரு, அந்த தாய் அங்க நின்றுகிட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு காட்சி, அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த கொல்கத்தா மலையில பயங்கரமான காட்சியா இருக்கும். அந்த காட்சியை தான் யோவான் நமக்கு எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்க்கும்போது அதுக்கு அடுத்ததா அந்த அம்மா கூட இருந்தது யாருன்னா தன்னுடைய சகோதரி. அந்த அம்மாக்கு பேரு சலோமின். அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் மத்த சுவிசேஷத்துல சலோமின் பேரு. அந்த அம்மா தான் யோவான் யாக்கோபுடைய தாய். யோவான் யாக்கோப் வந்து இயேசுக்கு சொந்தக்கார். அந்த அம்மா தான் தாய். அதுக்கப்புறம் மகதலீனா மரியா, மூணாவது பெண் வந்து மகதலீனா மரியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 26வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நிற்கிற தம்முடைய தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே இதோ அதோ உன் மகன் என்றார். நல்ல வேளை நம்ம மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆம்பளை அந்த அங்க பக்கத்துல இருந்தார். அது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு, ஒரே ஒருத்தர் இருந்துட்டார். அவரும் இல்லைன்னா தலைய கூட நிமிர முடியாதுன்ற அளவுக்கு அவரு இருந்திருக்கார் அங்க. அந்த சீஷன் நம்ம அவ்வளவு மோசம் இல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க பார்த்து அந்த தாயை பார்த்து இயேசு அந்த சிலுவையில அந்த தாயை பார்க்கும் போது என்ன மனசு இருந்திருக்கும். அந்த தாயை பார்த்து, தாயே இதோ உன் மகன், ஏ அந்த யோவானை பார்த்து, யோவானே இதோ உன் தாய் அப்படின்னு ஒரு ஒரு விசுவாசிக்கிற ஒரு மகனை தனக்கு மகனாக கொடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு மற்ற பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா இயேசுவை யாருமே விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா இவங்க விசுவாசிக்கிற ஒரு மகனை இப்ப போய் தன்னுடைய இடத்துல யோவான் இருக்கும்படிக்கு ஒரு மகனை தன் தாயை பார்த்து கொள்ளும்படிக்கு ஒரு தாய ஒரு மகனை அந்த அம்மா கொடுக்கிறார். இதுல பாக்கணும் இயேசுடைய அன்பின் ராஜா, ஒரு சுயநலாற்ற ராஜாவைத்தான் நம்ம பாக்குறோங்க. அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சிலுவையை தூக்கி தள்ளாடி வந்துகிட்டு இருக்கும் போது எனக்காக அழுவாம உங்களுக்காக அழுவுங்கன்னாரு. அந்த சிலுவையில இப்ப தொங்கிக்கிட்டு அண்ட சராசரத்திலேயே செய்யக்கூடாத பெரிய காரியத்தை அவர் செஞ்சுகிட்டு இருக்காரு. யாருமே தாங்க முடியாத பாரத்தை அவர் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த அகோரமா தாங்கிட்டு இருக்கும் போது தனக்கு மனதுல தனக்காக பரிதாபப்படணும்னு இல்ல, அவர் பாருங்களேன் எப்ப பார் மத்தவங்களை பத்தி யோசிக்கிறாரு. உன்னால பார்க்க முடியுதுங்களா எவ்வளவு பெரிய காரியம், தன்னை கேவலப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க, தனக்கு பரிதாபப்படணும், தனக்கு வேதனை, அவ்வளவு சிலுவ வேதனையில தன்னை பத்தி யோசிக்கல. அவர் என்ன யோசிக்கிறாரு, தன் தாயை பத்தியும் தன்னுடைய சகோதர சீசனை பத்தியும் யோசிக்கிறார். அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதை செய்து வைக்கிறார். அது பாக்குறோம், அது ரொம்ப பெரிய காரியங்க. இயேசுடைய சுயநலமற்ற அன்பை நமக்கு காமிக்குது. ஒரு தன்னை குறித்து ஒரு எண்ணமும் இல்லை. சில நேரத்துல நம்மளும் நினைக்கலாம் இயேசுடைய உள்ளத்துக்கு நம்ம அவருடைய உள்ளத்துல திறந்து அவர் மனசுல இருக்கிற அன்பை நமக்கு இது வெளிப்படுத்துது. நம்ம சில நேரத்துல என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம இயேசு ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப பெரியவர், அவரு வானத்தையெல்லாம் நடத்துற பூமியெல்லாம் நடத்துறதுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அதனால நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியுமா, நம்ம படுற வேதனை அவருக்கு தெரியுமா, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறவர் இல்லையா. அண்ட சராசரத்திலேயே நித்தியத்திலேயே இதை விட அவர் பிஸியா இருந்ததில்ல. பெரிய காரியத்தை அவர் செஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல உலக பாவங்களை எல்லாம் தான் சுமந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தனக்கு அன்பு வந்து தன்னுடைய மக்கள் மேல தான் அவருக்கு அன்பு இருந்துச்சு. அவருடைய அன்பு பார்க்கணும் நம்ம. அவர் எப்பப்பார் நம்மளை பத்தி தான் யோசிக்கிறது, அவர் எப்பப்பார் நம்ம மேல தான் அன்பு வச்சிருக்கிறது. அவருடைய மனசு, அன்பான மனசு நமக்கு இங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரித்திரத்திலேயே செய்யக்கூடாத ஒரு காரியம் நம்ம, அவருடைய அன்ப சந்தேகமே படக்கூடாது. இன்னொரு ஒரு காரியம் நம்ம இதுல என்ன படிச்சுக்கலாம்னா, தன்னுடைய தகப்பன் தாயும் கனப்பண்ணுகிற ஒரு மகனை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில தன்னுடைய தாயை கனம் பண்றாரு பாருங்களேன். தான் இந்த உலகத்தை விட்டு போறேன், ஆனா தன்னுடைய தாயை பார்த்துக்கணும், தன்னுடைய தாயை கவனிச்சுக்கணும்னுக்காக ஒரு ஒரு மகனை ஏற்படுத்திட்டு போறார். பிள்ளைகளே, உங்க பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. இயேசு கொடுத்த முன்மாதிரியை பாருங்க. நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியுமா, எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எங்க அப்பா அம்மா எப்படி நான் பாக்குறது? இல்ல, வி கான்ட் சே தட். புரியுதுங்களா? என்ன தன் தகப்பன் தாயும் கனம் பண்ற இயேசு, என்ன மாதிரி கடைசி தன் உயிர் போற வரைக்கும் தன் தாயை கனம் பண்ற ஒரு மகனை நம்ம பாக்குறோம். அதான் இந்த பிள்ளைங்க, நீங்க இருக்கிறவங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என்ன அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க? இயேசுவை பாருங்க. இயேசுடைய முன்மாதிரியை பார்த்து நம்ம தகப்பன் தாயும் கனம் பண்ணணும். வேத வாக்கியத்துல நம்ம ஒரு பிளஸ்ஸிங் நிறைந்த ஒரு கட்டளை தான். பத்து கட்டளையிலையும் ஒரே கட்டளை நமக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் லைஃப் நல்லா இருக்கணும், நீ என்ன பண்ணும்? ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தகப்பன் தாயும் கனம் பண்ணு. உனக்கு ஒரு நீடித்த ஆயுசோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் உன்னை அருள் செய்வார். அது ஒரு பெரிய கட்டளையா நம்ம பாக்குறோம். இயேசு செய்யற ஒரு முன்மாதிரியை நம்ம பாக்குறோம். தன் தாயை அந்த நேரத்திலையும் கனம் பண்ணுகிற ஒரு முன்மாதிரியை பாக்குறோம். இன்னொரு ஒரு காரியத்தை இதுல கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம்னா, மேரிய ஆராதிக்கிறத விட ஒரு பெரிய முட்டாள்தனம் உலகத்துல இல்லவே இல்லை. மேரிய போய் ஆராதிக்கிறத விட ஒரு காமன் சென்ஸ் ஆகுது இருந்துச்சுன்னா நம்ம செய்யவே மாட்டோம். பைபிள்ல ஒரு வசனமும் இல்ல மேரிய ஆராதிக்கிறதுக்கு ஆதாரமாக. ஏன் மேரிய ஆராதிக்கிறோன்றது தலையெல்லாம் என் முடிய கொட்டிரும் போல. அது சிந்திச்சு ஏன் ஆராதிக்கிறோம் மரியாவ? இந்த வசனத்துல நம்ம பாருங்களேன், ஒரு அது ஒரு பெரிய ஏதோ ஒரு தப்பு மாத்திரம் இல்ல, பெரிய பாவம் அது. என் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே, என்னை அன்றி வேற யாரையும் நீ ஆராதிக்காத, எந்த உருவத்தையும் வைக்காதன்ற அந்த கட்டளையே உடைத்து போய் ஒரு ஆராதிக்கிறது மேரிய அது பெரிய தப்புங்க. ஒரு பெண் வயதான காலத்துல தன்னால தன்னையே பார்த்து கொள்ள முடியாத ஒரு பெண், தனக்கு ஒரு சீசனை வச்சு அந்த பெண்ணை பார்த்துக்க சொல்லி இயேசு வச்சிருக்கும் போது, அந்த பெண் எப்படிங்க நமக்கு நம்மள போய் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? அந்த பெண்ணு போய் மத்தியஸ்தரா போய் ஆராதிக்கிறாங்களே, அந்த பெண்ணு தான் இமாக்குலேட் மேரி, சாகாத மேரின்னு போய் ஆராதிக்கிறாங்க. எங்க ஒரு வசனம் பைபிள்ல இருக்கா? காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லையா? அதை போய் ஆராதனை பண்றது ரொம்ப தப்பு. அது வந்து ஒரு பெண், அந்த அம்மாக்கும் ஏன் என்ன கூப்பிடுறாரு? அம்மா தாயே, நான் இமாக்குலேட் மேரி, நான் கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு இந்த வசனத்துல? ஸ்திரீயே. ஒரு கேவலமான வார்த்தை இல்ல ஸ்திரீயே. ஏன்னா இன்னுமே அந்த பெண் வந்து இயேசுவை தன்னுடைய மகனா பார்க்க கூடாது. அந்த அம்மா பரலோகத்துக்கு போனோம்னாவே இயேசு செத்தா தான் முடியும். இயேசு தான் ரட்சிக்கணும் அந்த அம்மாவிய. இன்னுமே சாவோடு அந்த உறவு முடிய போகுது. அவர் செத்த பிறகு அவருடைய ரட்சகரா சேவியரா தான் அந்த அம்மா பார்த்து போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் பாக்குறோம். அந்த அம்மாவை ஏன் ஆராதிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்களேன், என்னத்துக்கு ஆராதிக்கிறீங்க? அந்த அம்மாக்கு இதை விட ஒரு வேர்ஜின் மேரி, அந்த அம்மாவுக்கு வேற குழந்தைங்களே பிறக்கலன்ற ஒரு கதை பைபிள்ல எங்கேயாவது இருக்க? ஒரு வசனம் போட்டிருக்கு, நீங்க படிங்களா, மத்தேயு 13:56 வசனம்.
இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள்.
இவர் இயேசுவை பார்த்து, இவர் வந்து நம்மளுடைய யோசேப்புடைய மகன் இல்லையா? அவங்க தாய் நம்ம கிட்ட இருக்காங்களே, அவங்களுடைய சகோதரிங்க. யோசேப்பு, ஜேக்கபு, ஜூடு, சைமன், அவனுடைய சகோதரிங்க எல்லாம் நம்ம கூட இருக்காங்களேன்னு மரியாவுக்கு இயேசு பிறந்த பிறகு மத்த பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த அம்மா கன்னி மரியாவே இல்ல. புரியுதுங்களா? வேதம் அப்படி காட்டுறதே இல்ல. அது ஏன் மரியாவை ஆராதிக்கிறாங்க? அது எவ்வளவு பெரிய தப்பு யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுக்கறது என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா இயேசு அந்த சிலுவையில இருந்து அந்த அம்மாவை யோவான் பாத்துக்க சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு வேற பிள்ளைங்களே இல்ல அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றது. இதை வச்சுக்கிட்ட ஏன்னா வேற பிள்ளைங்க இருந்தா அவங்களதான் பாத்துக்கிட்டேன், ஏன் கன்னியாமரியாக்கு சொல்லணும்? நம்ம என்ன ஆர்குமெண்ட் பண்ணலாம்னா, அந்த அம்மா ஒரு தெய்வீக அம்மாவா இருந்தா ஏன் யோவானையே பாத்துக்க சொல்லணும்? புரியுதுங்களா? ஏன் யோவான் போய் அவரை பாத்துக்கணும்? அந்த அம்மா இமாக்குலேட் மேரி இல்லையா, அந்த அம்மாவை பாத்துக்க முடியாது? அது இல்ல பாயிண்ட். அந்த ஒரு விசுவாச மகன் அந்த அம்மாக்கு இல்ல இப்போ வரைக்கும். புரியுதுங்களா? ஒரு விசுவாச மகன் வந்து நான் பாத்துக்கிற மாதிரி வேற எந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மாவை பாத்துக்கவே முடியாது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க விசுவாச பிள்ளைகள் ஆனா தான் உங்களை நல்லா பாத்துக்கோங்க கடைசி வரைக்கும். ஒரு விசுவாச மகன் தன்னை பாத்துக்கிற மாதிரி மற்ற பிள்ளைங்க பாத்துக்க, அதனாலதான் ஒரு தன்னை விசுவாசிக்கிற ஒரு மகனை கொடுக்கற, தன்னை பாத்துக்கணும் என்பதற்காக. அதனால பெரிய தப்புங்க, எவ்வளோ சொல்லுங்க, நானும் சொல்லி பாக்குறோம், எவ்வளோ சொன்னாலும் அம்மா அம்மாவை உண்டி நம்ம அம்மா இல்லாம புள்ள வந்துருமா அப்படின்னு அம்மாவை ஆராதிக்கணும். நம்ம அம்மா அம்மான்னு இதே தான் செய்வாங்க. ஏன்? பாவம் அது, மகா பாவம், மகா கொடுமை அது. இயேசுக்கு செய்யற அவமானம் கடவுளுக்கு செய்யற அவமானம். மரியாவை ஆராதிக்கிறன்ற காரியமே ஒரு வசனம் இல்ல பைபிள்ல, ஒரு வசனம் இல்ல. சொல்ல போனா அதுக்கு விரோதமா நீங்க போய் எரேமியால படிக்கலாம், எரேமியா 44 உங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க சொல்லுவாங்க. ஏங்க வேளாங்கண்ணிக்கு போறீங்க? ஏங்க சிவாஜி நகர் கோயில்ல எல்லாம் போய் கேண்டில் கொளுத்திட்டு வரீங்க? ஏன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றதுன்னா, நான் இப்ப பாத்துருக்கிறேன், வேளாங்கண்ணிக்கு போய் கடவுள் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க ஒரு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்களா, அந்த அம்மா, அந்த கடவுள் பேர் என்ன தெரியுங்களா? த குயின் ஆஃப் ஹெவன், பரலோக ராணி. அதுதான் எங்க அம்மாவுக்கு பேர் வச்சுக்கிறது, பரலோக ராணி. இஸ்ரேல் ஜனங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எரேமியா 44 அவங்க வணங்கிட்டு இருந்தாங்களாம். கடவுள் வந்து அதுல கோபப்பட்டு அவங்க வாழ்க்கையை சபிக்கிறாரு, அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறாரு. அவங்க என்ன சொல்றாங்களா, ஐயோ மாதாக்கு போய் நம்ம வேளாங்கண்ணிக்கு போவாம விட்டுட்டோம், அதுக்கு தான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, நமக்கு கேண்டில் கொளுத்தா முட்டோம், அந்த போய் அதை இது செய்யாம விட்டோம், அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு அங்க போய் கோயில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு, நீங்க திருந்தணும். அதே தான் இன்னைக்கும் நடக்குது. மக்கள் அவங்க திருந்தணும்னு வாழ்க்கையை அளிக்கிறாரு, குடும்பத்துல மூலமா பேசுறாரு, அங்க போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் படிச்சு பாருங்க. அதுல போவாதன்னு எரேமியா சொல்றாரு, வானா கடவுள்னு ஆசீர்வதிப்பாருனா, இல்ல 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 நாங்க இது பண்ணும் போது எங்களுக்கு ஒன்னும் ஆகல, அது பண்ணாதனால தான் எங்களுக்கு ஆச்சு மாதிரி ஓடுறாங்க. அதே தான் இன்னைக்கும் நடக்குது. அது ஒரு பெரிய வேதனை. சரி, நம்ம இந்த பாயிண்ட முடிப்போம். தன்னை தாய் விட தன் தாயை கைவிடாத ஒரு மகனை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக மார்க்ல இருந்து தன்னால் தன் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு மகனை நம்ம பார்ப்போம். மார்க் 15 மார்க் 15:33-34 படிப்போம்.
ஆறாம் மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
என்ன இந்த அந்தகாரம்? பூமி எங்கும் அந்தகாரம் ஆயிடுச்சு. என்ன இந்த அந்தகாரம்? மிகுந்த சத்தமிட்டு இயேசு கூப்பிடுறது என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முழு பைபிள்லயே மாட்சிமையும் அதிசயமும் புதிரும் நிறைந்த இந்த மாதிரி ஒரு வசனம் வேற வசனம் இல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம கிட்ட போகும்போது நம்மள தூரம் தள்ளுற ஒரு வசனம் இந்த மாதிரி ஒரு வசனம் இல்ல. இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயங்கர புதிரான ஒரு வசனம். ஒரு மோசே வந்து அந்த சீனாய் மலையில போகும்போது தேவன் அவனை பார்த்து, மோசே கிட்ட வராத, உன்னுடைய பாத ரட்சையை கழட்டி விட்டு நீ கிட்ட வா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இந்த வசனம். ஏன் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பைபிள்லயே ஒரு முக முக்கியமான ஒரு பரிசுத்த வசனம், பரிசுத்த பூமி இதுங்க. மனுஷன் போய் அதுல ஒரு கியூரியாசிட்டியில என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு மிக தாழ்மையோடு பக்தியோடு போய் தான் இதை படிச்சுக்க முடியும். தெரியுங்களா உங்களுக்கு, பரிசுத்தாவி நம்மளை அந்த வசனத்துக்குள்ள நடத்தினா தான் அதனோட ஆழம் அதனோட அதிசயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சும்மா கேர்லெஸ்ஸா வந்து இதை கேட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே இதுல புரியாது. ஏதோ அந்த ஒரு பெரிய நித்தியத்திலையும் சரிங்க, இந்த வசனத்தின் ஆழம் வந்து எந்த மனுஷனுக்கும் புரிய முடியாது. அவ்வளோ அற்புதமான அதிசயமான ஒரு வசனம். இந்த பெரிய மகான் மார்ட்டின் லூத்தர் வந்து அவர் ஒரு டைம்ல தன்னுடைய அறையில இந்த வசனத்தை திறந்து வச்சுக்கிட்டு இந்த வசனத்தையே பார்த்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். 3 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் என்ன செத்துட்டாரான்னு நினைச்சாங்களாம். ஏன்னா கண்ணும் சிமிட்டல, கையும் அசையல, காலும் அசையல, அப்படியே அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். மூணு மணி நேரம் வசிக்க முடியுமா? மூணு மணி நேரம் அந்த வசனத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு பெண மாதிரி அந்த வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவர் உட்கார்ந்து சேர தள்ளி எந்திரிச்சுட்டு, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? கடவுள் போய் கடவுளை கைவிடுறதா? இது எந்த மனுஷன் புரிஞ்சுக்க முடியும்? இது எவனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரான். அப்படி ஒரு வசனம் இது, எந்த மனுஷனும் புரிஞ்சுக்க முடியாத, கடவுள் போய் கடவுளை கைவிடுறதா? அந்த வசனம் என்ன சொல்லுது? என் தேவனே என் தேவனே, திருத்துவத்துல ரெண்டாவது நபராகிய தான் போய் கைவிட்டதா அவர் சொல்றாருன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? என்ன அதனோட புதிர் அப்படின்னும் போது நமக்கு நம்ம கடவுளுக்கு ரொம்ப நன்றியா இருக்கக்கூடிய என்ன அதுன்னா, நமக்கு வெறும் மார்க்கொண்டு இல்ல, அதை விளக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள்லாம் நமக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல என்ன இருக்கிறதுன்றத. அதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். அட்லீஸ்ட் அந்த ஆழத்துல நம்ம இறங்க முடியாது, அதனோட அதிசயமான ஆழத்துல இறங்க முடியாது, அட்லீஸ்ட் அது ஆழமா இருக்குதுன்னாவது புரிஞ்சுக்கணும் நாம. புரியுதுங்களா? ஒரு ஆழத்துல இறங்க முடியாது, அட்லீஸ்ட் போய் அது ஆழமா இருக்குதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஆழமான ஒரு வார்த்தை அப்படின்றத, சுவிசேஷத்தின் ஆழமே அதுலதான் இருக்கு. நான் தாயத்தம் பண்ணும் போது கொஞ்சம் அமைதியா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் செஞ்சேன். ஏன் இயேசு அப்படி கத்துறார்? ஏன் அந்த இடத்துல இருள் வந்துச்சு? ஏன் இயேசு அந்த இடத்துல கத்துறார்? அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த வலியில வேதனையில அவர் விசுவாசத்துல தளர்ந்து போயிட்டாரா? மனுஷர் கைக்கு என்ன இப்படி விட்டுட்டியே, அவங்க என்ன எப்படி அவமானப்படுத்துறாங்க பாரு, என்ன கை விட்டுட்டியேன்னு பிதாவை நோக்கி அவர் கேட்கிறாரா, கம்ப்ளைண்ட் பண்றாரா? அந்த எண்ணம் நம்ம மனசுல ஒருபோதும் வரவே கூடாது. ஏன்னா அவருடைய பாதையில வந்த எத்தனையோ சீஷருங்க வந்து இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, சந்தோஷமா மரணத்தை சந்திச்சிருக்காங்க. அது இல்ல இங்க பாயிண்ட். அவர் போய் கடவுள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, இல்ல வேற என்ன, தானே சுயமா தானங்க இதுக்கு போனாரு இல்லீங்களா? தானே சுயமா போய் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு? இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல, வேற என்ன? இன்னொரு எண்ணமும் நம்ம மனசுல வரக்கூடாது, அவருக்கும் அந்த திருத்துவத்தின் ஐக்கியத்துல ஒரு பிரிவினை ஏற்பட்டுருச்சு அந்த டைம்லன்ற எண்ணம் நம்ம மனசுல வரவே கூடாது. அந்த நேரத்தில் இயேசுவை நேசிக்காம போனாரா பிதா? அவரை வெறுத்து விட்டாரா பிதா? இல்லவே இல்ல. ஏன்னா ஒரு விதத்துல இப்படி சொல்ல போனா இயேசுவை ரொம்ப நேசிச்சது அந்த டைம்ல தான். ஏன்னா பிதாவினுடைய கட்டளை கீழ்ப்படிந்துதான் என் மகன் அந்த சிலுவை வரைக்கும் அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கான்ற ரொம்ப நேசிச்ச நேரம் அதுதான். சரி, அவரு கம்ப்ளைனும் பண்ணல, அவர் பிதானால வெறுக்கவும் படல, ஏன் அவர் இப்படி கத்துறாரு? ஏன் ஆண்டவர் ஏன் அந்த நேரத்துல அந்த மாதிரி அந்த இடத்துல கத்துறாரு? இவ்வளவு நேரம் பேசாம இருந்தவர் ஏன் அப்படி கத்துறாரு? அவர் சிலுவையில் அறைந்து எத்தனை மணிக்கு அறைந்தாங்கன்னு சொன்ன? 9 மணிக்கு. அவர் 9 மணிக்கு அறைந்த பிறகு அந்த போர்டு வச்சாங்க, அந்த துணிக்கு சீட்டு போட்டாங்க, அவங்க எல்லாம் கேலி பண்றது, அந்த தாயோடு பேசுறதுக்குள்ள 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. 3 ஹவர்ஸ் முடிஞ்சு 12 மணி நேரத்துல, 9 மணி நேரம்னா யூத நம்ம டைம் படி 12 மணி நேரம். அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னு போட்டிருக்க அந்த வசனத்துல 33வது வசனம், 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 to 9னா நம்ம டைம்ல வந்து 12 to 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் வந்து ஒரு தன் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுங்க? எந்த டைம்? 12 மணி தானே. தன்னுடைய முழு பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் 12 மணி நேரம் தான். அந்த நேரத்துல போய் ஒரு பயங்கரமான காரிருள் பூமி எங்கும் உருவாயிருச்சு. பகலா இருந்த அந்த பக்கம் பூமி வந்து முழுசா இருளா உண்டாயிடுச்சு. மனுஷருங்க என்னத்தான் அந்த நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, மனுஷருங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல போய் பயங்கரமான ஒரு இருள், எல்லா வேலையும் நின்று போயிட்டு இருக்கோம். என்ன 12 மணி நேரத்துல இருள் வந்துச்சுன்னா எல்லாரும் நிக்க வச்சுட்டு இருக்கோம். ஒரு உலகத்தினுடைய கவனத்தையே அழைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பெரிய நிகழ்ச்சி அங்க நடக்குது. எல்லோரும் நின்று அதை கவனித்து ஒரு ஒரு மனுஷனும் பார்த்து இது என்னன்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அங்க வருது. பூமி எங்கும் இருளாய்விட்டது. 3 மணி நேரம் இருள் இருந்துச்சான். 3 மணி நேரம் ஒரு பெரிய கம்பீரமான ஒரு உன்னதமான நித்திய நிகழ்ச்சி அங்க நடக்கிறத உலகம் எங்கும் தெரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு பூமி எங்கும் இருளாச்சு. அந்த சிலுவைகிட்ட நின்றுகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவை கேலி பண்ணிட்டு இருந்தவங்க என்ன மாதிரி திகில் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க அப்படியே வாய் ஏதாவது பேசலான்னு ஆண் ஸ்டாச்சு நின்று இருப்பானுங்க. அங்கேயே அந்த இருளை பார்த்து ஆண் நின்று இருப்பானுங்க. பூமி எங்கும் இருளா, சில பேர் போய் ஒளிஞ்சுக்கலாமான்னு பார்த்திருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாராம், இது அறியாதவர், இந்த இருள் இது வரைக்கும் உலகம் உண்டானது முதல் இப்படி ஏற்பட்டது இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா எக்லிப்ஸ்? எக்லிப்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது? கிரகணம். இது சூரிய கிரகணம் இல்ல. ஏன்னா சூரிய கிரகணம் வந்து அந்த பஸ்கா பண்டிகை ஃபுல் மூன் டைம். அது அந்த ஃபுல் மூன் டைம்ல கிரகணம் எல்லாம் ஏற்பட முடியுமா? அது அப்படி இதுமே இல்ல. அது மாத்திரம் இல்லாம கிரகணம் வந்து சில நிமிஷங்கள்ல முடியுது. இது 3 மணி நேரம், முழு உலகமே 3 மணி நேரம் இருள்ல இருந்ததை நம்ம பாக்குறோம். ஒருத்தர் சொன்னாராம், இது வந்து ஒன்னு உலகம் சாக போது இல்ல கடவுள் சாக போறது, அப்படி ஒரு நிகழ்ச்சி உலகம் உண்டானது முதல் ஏற்பட்டது இல்ல, இனிமோ ஏற்பட போகாத ஒரு நிகழ்ச்சி. பூமி எங்கும் 3 மணி நேரம் இருளுங்க. பயங்கரமான இயற்கைக்கு விரோதமான அன்யூஷுவல் டார்க்னஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 34வது வசனத்துல இந்த இருள் ஏற்பட்டு அந்த இருள் முடிந்து போன நேரத்தில் 9வது மணி நேரத்திலே, அதான் அந்த இருள் முடிகிற நேரத்திலே, இயேசு எலோஹி எலோஹி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏன் அவர் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கூப்பிடுறாரு? மிகுந்த சத்தம். மிகுந்த சத்தம்னா அந்த வார்த்தை என்னன்னா மெகான்ற ஒரு வார்த்தை. நமக்கு மெகாபோன்ன்றோம் இல்லைங்களா? மெகாபோன்னா எங்க கேட்கும்? சில கிலோமீட்டர் கேட்கும். அந்த மெகா சத்தத்தோடு அவர் சொன்னார், எலோஹி எலோஹி லாமா சபக்தன். இதை விட சத்தம் என்னால போட முடியாது, வெளியில எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய சத்தம். ஒரு சத்தம் போடணும்னா அவர் நிலைமை என்னங்க? 6 மணி நேரம் ஆயிடுச்சு சிலுவையில தொங்கிக்கிட்டு, அவர் மூச்சு ஒடிஞ்சு தன்னுடைய லைஃபை மெயின்டைன் பண்ணோன்னாவே அந்த ஆணியில ஊனிக்கிட்டு மேல வந்தாதான் மூச்சே விட முடியும். அப்படி அந்த ஆணியில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகுந்த சத்தம் போடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம பலத்தை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு லங்ஸ்ல எல்லாம் ஏற நிரப்பிக்கிட்டு வயிறை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நம்ம புள்ள ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த கிராமத்துல எல்லாம் கத்துவாங்க, மிகுந்த சத்தத்தோடு கத்தணும். அது சாதாரணமா முழு பலமும் நமக்கு தேவை. இவரு போய் அந்த சிலுவையில இந்த அளவுக்கு அவர் ஏன் அப்படி கத்துறாரு? என்ன ஆச்சு அவருக்கு அந்த நேரத்துல? இந்த அளவுக்கு முடிய இவ்வளவு நேரம் அமைதியா பேசினாரு, தன் தாயோடு பேசினாரு, அங்க ஜபம் பண்ணாரு, இவ்வளவு சத்தம் இல்ல. இது போய் 2-3 கிலோமீட்டர் கேட்கிற அளவுக்கு மிகுந்த மெகாபோன் வச்சு கத்துற மாதிரி ஒரு சத்தம் அவரால் எப்படி போட முடிஞ்சு? நடக்க முடியாத காரியம், அவனால செய்யவே முடியாது அந்த சத்தம். ஏன் அந்த சத்தம் போட்டாரு? என்ன ஆச்சு அங்க? அவர் அவிவிசுவாசத்துல கத்தலன்னு பாக்குறோம், பிதா அவர் நேசிக்காததுனால கத்தலன்னு பாக்குறோம், அந்த திருத்துவத்துல பிரிவினை ஏற்பட்டதுனால கத்தலன்னு பாக்குறோம். என்னதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதம் அது கொடுக்கிற விளக்கத்தை பார்ப்போம். தன்னுடைய நேச குமாரனை அந்நியாயமாக பிடித்து சிலுவையில அங்க அறையிறாங்க இல்லைங்களா? அந்நியாயமா பிடித்து சிலுவையில அறைந்தது மாத்திரம் இல்லாம அங்க நின்னுகிட்டு தூஷணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தூஷணம் பண்ணி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பிதாக்கு இருக்கிற ஃபீலிங் என்னவா இருக்கும்? தன் பிள்ளைக்கு அப்படி நடக்குதுன்னா என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்? உங்களால யோசிக்க முடியுமா? அவர் கத்துறாரு, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னா, பிதா எங்க போனார்? கொல்கத்தா மலையில பிதா எங்க போனார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி ஒன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? பிதா இருந்தாராங்க, இருந்தா ஏன் இவர் என்னை ஏன் கைவிட்டீர்னு அவரு கேட்கிறாரு. சொல்லவா, நீ கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அந்த இயற்கைக்கு விரோதமான அந்த சூப்பர் நேச்சுரல் இருள் என்ன தெரியுமா காமிக்குது? பிதா வருகிறதை காமிக்குது. கொல்கத்தா மலைக்கு அந்த நேரத்தில் பிதா வருகிறார். தன்னுடைய மகனை அநியாயமா சிலுவையில் அறைந்தவர்களுக்கு கிட்ட தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்கு வரல, தன்னுடைய மகனை கேவலப்படுத்துற அவமானப்படுத்துறவங்களை தண்டிக்கிறதுக்கு வரல, தன்னுடைய மகனையே தண்டிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கார். அதுதான் அதிசயம், அதுதான் பெரிய அதிசயம். தன்னுடைய மகனை தண்டிக்க அங்க வந்துகிட்டு இருக்கார். இந்த இருள் என்ன குறிக்குதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பிசாசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, பிசாசுடைய இருள்னு. லூசுங்க ஒன்னும் தெரியாம சும்மா பேசுறது பைபிள்ல, அது இல்ல. பைபிள்ல பாத்தீங்கன்னா, இத நீங்க கேள்வியே பட்டிருப்பிக்க மாட்டீங்க, ஆதி ஆமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கார் இருள் என்னத்தை குறிக்குது தெரியுங்களா? கார் இருள், இருள் வருதுன்னா கடவுளுடைய உக்கிர கோபாக்கினையில தான் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அவருடைய பிரசன்னத்தை குறிக்குது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு உக்கிரத்தின் பிரசன்னம் தான் அந்த காரிருள். நான் உங்களுக்கு காமிக்க போறேன், ஒரு வசனம் எடுத்துப்போம். யாத்திரா ஆகமோ 10:21.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவரும் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
3 நாள் காரிருள் தடவிக்கொண்டு இருக்கத்தக்கதாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? The darkness that can be felt. அந்த மாதிரி டார்க்னஸ் நம்ம பார்த்ததே இல்லை தெரியுங்களா? சப்பானிங்களை மாதிரி 3 நாள் ஒண்ணுமே செய்ய முடியாம உட்கார வைக்கிற இருள் அந்த எகிப்துக்கு வந்துச்சு. 3 நாள் வந்துச்சு. ஏன் அவர் ஜட்ஜ், இதுக்கு அடுத்ததாக அந்த முதல் பேர பிள்ளைங்க எல்லாரும் சாவ போறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய மகாபெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் அது ஒரு அறிகுறி. அவர் அங்க வந்திருக்கிறாரு, ஜட்ஜ் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு. இன்னொரு வசனம், நிறைய வசனங்க இருக்குங்க. ஐசாயா 5:30 இருக்கு, ஐசாயா 62 நீங்க பாத்துக்கலாம், ஆமோஸ் 10:15-18 இன்னொரு வசனத்தை நம்ம இருந்தா படிக்கலாம். இதெல்லாமே தன்னுடைய இருளை குறிக்கிற ஒரு காரியம். ஆமோஸ் 8:9, 1070 பேஜ் நம்பர் தமிழ் பைபிள் 1070, ஆமோஸ் 8:9 வசனத்தை நீங்க படிக்கலாம். 1070 பேஜ் நம்பர். மத்தியானத்திலே சூரியனை அஸ்தம் பண்ணி, அப்புறம்
பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பதாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பாலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் அறிவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே அவர்களுடைய துக்கிப்பு ஒரே பிள்ளைக்காக துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அது என்னன்னா, அவங்களுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், அந்த பகலிலே அவங்களுக்கு நான் அப்படி செய்வேன் அப்படின்னா கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அது குறிக்குது. இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம், மத்தேயு 8:18. கடவுளுடைய அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்க போகுது? கடவுளுடைய அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் தான் நரகம். நரகத்தை பத்தி விவரிக்கும் போது இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், 8:12.
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், புறம்பான இருளிலே. 2 பேதுரு 2:17 என்ன போட்டிருக்குன்னா, இட்டர்னல் பிளாக்னஸ் ஆஃப் த டார்க்னஸ். என்ன ஒரு பேர் பாருங்களேன் தமிழ்ல, நான் டிரான்ஸ்லேட் பண்ணட்டா, என்றென்றைக்கும் இருக்கிற கருப்பான காரிருள், என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய கருப்பான காரிருள், அது கடவுளுடைய நியாய தீர்ப்பின் பிரசன்னம். கடவுள் நரகத்தில் இருக்குவாரா? கண்டிப்பா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? ஜட்ஜ் பண்றவரா, தண்டனை கொடுக்கிறவரா இருப்பாரு. அதனால தான் அங்க என்ன இருக்கிறது? காரிருள். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இருள்னு வருதுன்னா பைபிள்ல கடவுளுடைய பிரசன்னம், நியாய தீர்ப்பு, தன்னுடைய ஆக்ரோஷத்தை உக்கிரத்தை ஊத்துகிற ஒரு நேரம் அது. உலகம் உண்டாவதுக்கு முன்பதாக உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு? முதல்ல என்ன தர்மம் நடக்கும்? சூரியன் அந்தகாரப்படுவான். ஏன்? அவர் ஜட்ஜ்மெண்ட் டைம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அதுதாங்க எங்க பாரு பைபிள்ல பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு போட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த மூணு மணி நேரம் கடவுள் இயேசுக்கு என்ன செஞ்சாருன்னு யாருனாலையும் பார்க்கவே முடியல, என்ன நடந்துச்சுன்னு யாருனாலையும் பார்க்க முடியல. ஆனா அந்த மூணு நேரத்துக்கு அப்புறம் அந்த இயேசு கத்துன மூணாவது 3 o'clock இயேசு கத்துன அந்த கூக்குரல் தான் நமக்கு எல்லாம் கேட்டுச்சு. அந்த மூணு எந்த மனித கண்களும் அந்த சிலுவையில இயேசுக்கு, பரிசுத்த தேவன் அந்த இயேசுக்கு என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன கத்துறாரு, என் தேவனே என் தேவனே. பைபிள்ல முதல் தடவை இயேசு பிதாவை நோக்கி தேவன்னு கூப்பிடுறது, இது ஒரே இடத்துல தான். இது வரைக்கும் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா தெரியுங்களா, பிதா பிதான. இது ஒரே இடத்துல தான், அது ஒரு வாட்டியா கூப்பிடுறாரு, ரெண்டு வாட்டி. ஏன் தெரியுங்களா, ரெண்டு வாட்டி கூப்பிட்டோம்னா பாசத்தோடு அன்போடு ஏக்கத்தோடு கூப்பிடுறது. எருசலேமே எருசலேமேன்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா, ரெண்டு தடவை சொல்றதுன்னா அவர் அன்பா அது கூப்பிடுறது. என்ன ஆச்சு அந்த இடத்துல நாங்க பாத்தீங்கன்னா, அந்த 12 to 3 வரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள நரகம் வந்துச்சுங்க. அந்த கொல்கத்தா மேல நரகம் வந்துச்சு. ஐயோ நான் அப்படியா சொல்றது நரகம் வந்துச்சுன்னு, அது கூட நான் சொல்ல முடியாது. கோடானி கோடி நரகங்கள் அங்க வந்துச்சு, அது கூட நான் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, நரகம் வந்து வேதனை 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 பட்டு பட்டு நித்தியமா அந்த நரகம் இருக்க போகுது, முடிந்ததுன்னு ஒரு காலமே வரப்போறது இல்ல. ஆனா அந்த கெட்சன் அந்த கொல்கத்தா மலையில முடிந்ததுன்னு ஒரு டைம் வந்துச்சுங்க. கோடானி கோடி மக்கள் ஆத்மாக்கள் படக்கூடிய நரக வேதனை, அந்த நரகங்கள் கோடானி கோடி நரகங்க அந்த இடத்துக்கு வந்துச்சு, கொல்கத்தாக்கு வந்துச்சு அந்த நாள். அந்த நரகம் அந்த கடவுளுடைய கோபாக்கினை தண்டனை, அதோட முழு அளவு தன்னுடைய குமாரன் மேல அவர் பரிசுத்த தேவன் அந்த இடத்துல ஊத்துனாருங்க. அந்த கோபாக்கினை ஊத்துனார், நரகத்தை தன் பிள்ளை மேல அந்த இடத்துல ஊத்துனார். இதத்தான் தான் கெச்சமனையில பார்த்துட்டு, கெச்சமனையில ஒரு பாத்திரத்தை அவர் பார்த்தார், இதான் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை வெறும் பார்த்தார் அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே தன்னால் தாங்க முடியாம தன்னுடைய நாடிகள் எல்லாம் உடைந்து ரத்த வேர்வா வந்து பூமியில போட்டு பிறண்டுகிட்டு அதை பார்த்துட்டு கடைசி நேரம் வந்துட்டோம் பிதாவே, ஆனா பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுதுன்னு கதறினார். ஏன்னா அது அகோரம், பயங்கரம். என்ன இருந்துச்சு அந்த கப்புல, என்ன இருந்துச்சு அந்த கப்புல, நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு ஏற்பட்ட தண்டனை. அந்த தண்டனை அந்த கப்புல ஊத்தி அவருக்கு குடிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. என்ன பாவங்க நம்ம செஞ்சிருக்கிறோங்க, அந்த பாவத்துக்கு தண்டனை அந்த கப்புல கொடுத்து அவரு வாயை திறந்து ஊத்தப்பட்டுச்சு. கோடானி கோடி நரக வேதனைய முழு அளவுக்கு அந்த தேவகுமாரன் அங்க அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. 3 hours அவர் நித்திய நரகத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். என்ன ஒரு ரட்சகர், என்ன ஒரு தெய்வம். நான் படிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னையே ரொம்ப அடிச்சுக்கிட்டேன், சும்மா அடிச்சுக்கிட்டேன். என்னால அவ்வளவு வெறுப்பு, என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு கஷ்டம். கோடானி கோடி என்னுடைய நரகம் அவர் அங்க குடிக்க வேண்டியதா இருந்துச்சு. தேவகுமாரன் அந்த மாதிரி வேதனைப்பட வேண்டியதா இருந்துச்சு. ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு பாவி நரகத்துல சதா காலம் அவன் அனுபவிச்சாலும் கடவுளுடைய தண்டனை அவன் தீர்க்க முடியாது இல்லையா, அவனுடைய பாவத்துக்கு விலை கொடுக்க முடியாது இல்லையா, அதனாலதான் அது நித்திய தண்டனைன்னு போட்டிருக்கு. இயேசு எப்படி 3 hours அது குடிச்சு முடிச்சிட்டாரு, அது அனுபவிச்சுட்டு முடிச்சிட்டாரு, எல்லையற்ற அந்த தண்டனையை எப்படி அவர் முடிக்க முடிஞ்சு? ஏன் அப்படின்னா, அவர் எல்லையற்ற தண்டனையை தன்னால வாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா அவர் ஒரு எல்லையற்ற நபர், ஒரு நித்திய தண்டனையை தான் வாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா அவர் ஒரு நித்திய நபர், முழுமையான தெய்வமாகவும் முழுமையாக மனிதனாகவும் தான் பட்ட பாடு, தான் பட்ட அந்த சிலுவை பலி மதிப்பு வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெரு. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கடவுளுடைய ரத்தம், அவர் ஒரு சொட்டு வலி வந்து கடவுளுடைய வலி, அது இருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு, புரியுதுங்களா, அதோட வேல்யூவே ரொம்ப பெருசு. ஏன்னா அவர் எல்லையற்ற நபராக, நித்திய நபராக, முழுமையான மனிதனாக, முழுமையாக தெய்வமாக அந்த சிலுவையில பட்டது வந்து அவர் கெப்பாசிட்டி, எல்லையற்ற கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு, எல்லாற்ற காரியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அவரால் தீர்க்க முடிஞ்சிச்சு. அந்த காரிருள் வந்து கடவுளுடைய கோபாக்கினையின் பிரசன்னம், அந்த கடவுள் தன்னுடைய முழு நியாய தீர்ப்ப கோபாக்கினைய தண்டனைய பழிவாங்குதல தன்மேல ஊத்தினார் அந்த இடத்துல. நம்மளுடைய பாவங்கள் எல்லையற்ற கடவுளுக்கு முன்பதாக செய்யறதுனால இட்ஸ் அ இன்ஃபைனைட் சின், எல்லையற்ற சின். அந்த எல்லையற்ற பாவம் வந்து அவருடைய எல்லையற்ற நீதியை வந்து கோபப்படுத்திருச்சு. அந்த நீதியை கொலைச்சு போட்டதுனால அந்த ஒரு எல்லையற்ற கோபம் அதனால உண்டாச்சு. அந்த கோப தண்டனை வந்து அந்த எல்லையற்ற குமாரன் மேல ஊத்தப்பட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில முழுங்கிக்கிட்டு நரகங்கள் கொடுக்கக்கூடிய அகோர பயங்கரத்தை 3 மணி நேரம் அனுபவித்து அதை தீர்த்து விட்டார். அதைத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 இப்படி சொல்லப்படுது, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். பாவமறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். பாவமே அவருக்கு தெரியாது. ஒரு பாவமும் பாவம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே ஒரு பொய் சொல்றதில்ல, ஒரு கெட்ட எண்ணம் வந்ததில்ல, ஒரு இச்சையா பார்த்ததில்ல. தன்னுடைய ஒவ்வொரு இதய துடிப்பும் தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் நடந்தார். பாவம்ன்றதே அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவரை நம்ம பாவங்க எல்லாத்தையும் செஞ்சவராக, நம்ம மொத்தத்தின் பாவமும் செய்தவர்களாக அவரை பாவமாக்கினார். ஏன் பாவமாக்கினாரு? அங்க ஏன் பாவமாக்கினாரு? அந்த பரலோக நீதி சபையில நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தான் செய்த மாதிரி அவருக்கு தண்டனையை கொடுத்துட்டு அவர் பரிபூர்ணமா சம்பாதித்த அந்த எல்லையற்ற நீதியை வந்து நமக்கெல்லாம் போட்டு நம்ம அக்கவுண்ட்ல வந்துச்சு. நம்ம அவர் மாதிரி வாழ்ந்த மாதிரி நம்மளுடைய நீதி, the doctrine of imputation, அதாவது நம்மளுடைய பாவங்களை எடுத்து அவர் மேல சுமத்தி அதுக்கு அவருக்கு தண்டனையை கொடுத்து அவருடைய நீதியை எடுத்து நம்ம மேல போட்டு நம்ம ஆசீர்வதிக்கிறது தான் இம்பியூட்டேஷன். அது அந்த சிலுவையில அங்கத்தான் 3 மணி நேரத்துல நடந்துச்சு. அதைத்தான் நம்ம அங்க பாக்குறோம். தேவ குமாரன் அந்த தண்டனை அங்க அனுபவிக்கிறார். கலாத்தியர் 3:13 இன்னொரு வசனம் இருக்கு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாய பிரமாணத்தை தான் முழுமையா திருப்தி செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில திருப்தி செய்து நமக்காக சாபமானார். சிலுவையில சாபமானார். அதனாலதான் அவர் அப்படி கத்த வேண்டியதா வந்துச்சு. சிலுவையில சாபமாயி நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நமக்கு அவர் கத்தின கத்து, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், எலோஹி எலோஹி லாமா சபக்தனி அப்படின்றது நமக்கு எப்படிங்க புரியும்? ஏன்னா கடவுளோடு நித்திய பந்தத்துல 1 மில்லி செகண்ட் கூட பிரிவு அறியாத, பிரிவை உணராத நித்திய பந்தத்தோடு ஐக்கியமா அந்த திருத்துவத்தில் இருந்த தேவ குமாரன் அந்த நேரத்துல ஒரு பிரிவை உணரும் போது அவர் கதற வேதனை நமக்கு எப்படி புரியும்? நமக்கு தான் பிதாவுடைய ஐக்கியம்னா என்னன்னு தெரியாதே, நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம வந்து ஏதாவது வேணும்னா தான் கடவுள்கிட்ட போறது, வியாதினா தான் கடவுள்கிட்ட ஐக்கியமாவது, கஷ்டம்னா தான் கடவுள்கிட்ட, கடவுளோடு இணைந்து ஐக்கியமா நித்தியமா இருக்கிறதுனா அதுல ஒரு பிரிவினா நமக்கு எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? அவருக்கு அந்த பிரிவினை ஏற்பட்டு தலையே எடுக்கப்பட்ட ஒரு வேதனை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா பிதாவோடு ஐக்கியமா நித்திய நித்திய காலமா இருந்ததுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும், அது அவருனாலதான் கத்த முடியுது. ரொம்ப கஷ்டம் நம்மனால புரிஞ்சுக்கக்கூடியது. நரகங்கள் தன் மேல ஊத்தப்படும் போது தன் பிதா தன்னை கைவிட்ட அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ஒரு மனுஷனும் நரகத்துல அனுபவிக்க வேண்டிய வேதனை அந்த சிலுவையில அவர் அனுபவிச்சார். நரகத்துல எனக்கு தெரிஞ்சுக்கணும், நரகம் வந்து ஒரு இருள், கடவுளுடைய உக்கிர கோபாக்கினியின் பிரசன்னம். அந்த இடத்துல அவர் கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் கூட குறைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட இறக்கம் காமிக்கவே மாட்டார், பரிதாபம் காமிக்கவே, நம்மனால தாங்க முடியாம துடிச்சாலும் சரி பாவம்னு அவர் பார்க்கவே மாட்டார். அதுதான் ஒரு மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய நரகம். ஐயோ பாவம், ஐயோன்னு ஒரு பரிதாபம் பச்சாதான் படவே, கொஞ்சம் கூட இறக்கம் காமிக்கவே மாட்டார், வேதனையில துடிக்க வைப்பார். அந்த இதுல அந்த வேதனையில நம்மளை காப்பாத்தணும்னு அவர் அந்த இதை அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் அதை ஏத்துக்கிட்டார். என் பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், கைவிட்ட அந்த நிலையை அவர் உணர வேண்டியதா இருந்துச்சுங்க. தேவகுமாரனுக்கு ரொம்ப கஷ்டங்க அது. நமக்கு என்ன நரகம், நம்ம போனோம்னா என்னங்க ரொம்ப கஷ்டம்? நமக்கு நரகத்துல போனா அந்த வலி அக்கினி அதுதான். பிதா நம்ம கூட இல்லையேன்ற வேதனையா நமக்கு இருக்க போகுது? மனிதர்களுக்கு அதுவா பெருசு இல்ல? அவருக்கு இவ்வளவு நேரம் மௌனமா இருந்த இயேசு, செய்யக்கூடாத கொடுமையை செய்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல தொங்க விட்டு அவர் அகோரப்படுத்தின ஒரு அமைதியா இருந்தாரே, அவரு போட்டு சிலு வாரினால் அப்படி அடிச்சானுங்களே, உடம்பெல்லாம் பிச்சு ஒழுகுற மாதிரி அடிச்சாங்களே, அப்போ அமைதியா இருந்தாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இயேசு ஏன் இந்த மூணு நேரம் முடிஞ்சவருக்கும் மிகுந்த சத்தத்தோடு அவர் கத்துனதுன்னா அவரால் தாங்கவே முடியல, அது அவரால் சகிக்கவே முடியல. அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய சாகர பலவீனமான உடம்ப வச்சுக்கிட்டு முழு பலத்தை இழுத்துக்கிட்டு லங்ஸ்ல எல்லாம் ஹேரை நிரப்பிக்கிட்டு வயித்த புடிச்சுக்கிட்டு கத்துறாரு, எலோஹி எலோஹி லாமா சபக்தினின்னு ஏன் கத்துறாருன்னா அவரால் முடியலங்க அந்த வேதனை, அவரால் தாங்க முடியல, வேற எல்லாத்தையும் தாங்கிட்டாரு. பிதா தன்னால கைவிடப்படுறதுன்னா அது அவனால முடியல, அது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு தான் தெய்வத்துக்கு தான் தெரியும் ஏன் ஏன் என்ன கைவிட்டீர். அதுக்கு பதில் என்ன தெரியுமா, முரளியை காப்பாத்துறதுக்காக நான் உன்ன பாவமா ஆக்கணுமா இருந்துச்சு, பாவிகளை ஆசிர்வதிக்கணும்ன்றதுக்காக நான் உன்னை சாபமா ஆக்கணுமா இருந்துச்சு. ஒரு நாள் மகா நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நான் அந்த ஜனங்களை நியாய தீர்க்காம அவங்களை நரகத்துக்கு தள்ளாம உன்னுடைய நீதியை அவங்களுக்கு போட்டு அவங்களை பரதோகத்துக்கு கூட்டு போக வேண்டியதா இருந்துச்சு, அதுக்காகத்தான் நான் உன்னை கைவிட வேண்டியதா இருந்துச்சு. அதான் பதில், அதுக்கு நம்ம தாங்க பதில். அதுக்கு யோசிச்சு பாருங்க, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா, உங்க பேர் தான் அதுக்கு பதில், நீங்க தான் அதுக்கு பதில், உங்களை காப்பாத்தணும்னு தான் தெய்வம் அப்படி கதறிச்சு அப்படி விடப்பட்டுச்சு. அது தாங்க முடியாத வேதனை தேவகுமாரனுக்கு, நரகங்களை அனுபவித்து கத்துறாரு எலோஹி எலோஹின்னு. இதுதாங்க சுவிசேஷம், திஸ் இஸ் த காஸ்பல். காஸ்பல் வந்து ஏதோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அதனால கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிப்பு கேட்டு ஐயோ போனா போட்டோம் இதெல்லாம் நடக்குது, நீ மனுஷன் தான் பாவம் என்ன பண்ணுவேன் நானு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அதெல்லாம்ன்றது காஸ்பல் இல்ல. நம்மளுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து பாடுபட்டு மரித்தார், அதுதான் சுவிசேஷம். இந்த மாதிரி தான் பாடுபட்டு மரித்தார், இதுதான் நம்மளுடைய ரட்சகர் நமக்காக செய்தது. அதனோட புதியர் வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, இதுவரைக்கும் தன்னுடைய குமாரனை தாங்க முடியாத நேசத்துல நேசிச்சிருக்கிற ஒரு நேரம் அது, ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய புரிதா குமாரனை கைவிட வேண்டிய ஒரு நேரம். அது எப்படி நம்ம புரிய வைக்கிறது, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், உனால அது ரொம்ப சின்ன உதாரணம், அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாது, ஆனா அதனோட இதுல எட்ஜஸ்ட் ஆகுது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தையே இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சான், அதுக்கப்புறம் இன்னமே குழந்தையா அவருக்கு இருக்காது, ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை மேல தான் வச்சிருக்கிற உயிர்னா அந்த குழந்தைய விட்டு ஒரு நிமிஷமும் தான் இருக்கவே முடியாது, அந்த குழந்தை தான் தான் உயிர், அந்த குழந்தை தான் அந்த பழைய காலத்துல அந்த குழந்தை தான் அந்த உயிரா வச்சிருந்தார். அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது அவர்னால. ஆனா அந்த குழந்தைக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு. அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த லெப்பர் காலனின்னு ஒண்ணு இருக்கும், நீங்க பென்னர் பிக்சர் எல்லாம் பாத்திருக்கீங்களா, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க எல்லா உறவுகளை தவிர்த்து, அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு குஷ்டரோகிகளோடு இருக்கும்படிக்கு அந்த இடத்துல விட்டுருவாங்க, ஏன்னா இல்லைன்னா அந்த ஊரே பரவிடும் குஷ்டரோகம், அதுக்கு மருந்து இல்லை அந்த டைம்ல. அந்த பிள்ளைக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, அந்த பிதாவுடைய ஃபீலிங் என்னவா இருக்கும் அந்த புள்ள மேல, அந்த அன்பு ஏதாவது குறையுமா, இல்ல, அந்த அன்பு மகாபெரிய அன்பா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளைய கைவிட வேண்டியதா நிலைமை, அந்த பிள்ளைய அங்க இடத்துல விடணும், விட்டுதான் ஆகணும், இல்ல ஊரே அழிஞ்சு போவோம். அதனால அதை அவர் எப்படி செய்வாரோ அப்படி தாங்க இது, தன் பிதா என்னை ஏன் கைவிட்டீர்னா இயேசு மேல அன்பு அவர் குறைஞ்சு போகல, மகாபெரிய அன்பு இருந்துச்சு, ஆனா அந்த பிள்ளைய கைவிட வேண்டிய நேரம், அந்த பிள்ளையோடு தன்னுடைய உயிர் எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கு, இன்னமே ஒரு நிமிஷமும் அந்த பிள்ளைய விட்டு தான் இருக்கவே முடியாத ஒரு நிலையில அந்த பிதா போய் எந்த அளவுக்கு மனநல வேதனையில அந்த பிள்ளைய விடுவாரோ அப்படித்தான் பிதா தன்னுடைய பிள்ளைய கைவிட்டார். அதுதான் நம்ம பார்க்கிறோம், அது ஒரு சின்ன உதாரணம் தாங்க, அது அது இதுக்கு ஒப்பிட முடியாது. இயேசு ரொம்ப அந்த நேரத்தில் நேசிச்சார், அவர் நம்ம நித்திய நரகங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய குமாரனை கைவிட்டார். சரி, இதோடு நம்ம முடிப்போம். இந்த ரெண்டு காரியத்தை, இதுக்கு நம்ம வாழ்க்கையில பயன்பாடை நம்ம பார்க்கணும், இது என்ன நம்ம கத்துக் கொடுக்கிறது, இதுல நம்ம என்னத்தை படிச்சுக்கிறோம், இதை குறித்து கொல்கத்தாவை பார்த்துட்டு நீங்க என்னங்க சொல்ல போறீங்க, யோசிச்சு அந்த இருள்ல கொல்கத்தா மலையில ஏறி உக்காந்துகிட்டு அந்த உக்காரும் போது அந்த பெரிய இருள் வருது, பூமி எங்கும் ஒண்ணுமே பார்க்க முடியாத காரிருள் வருது, நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, அந்த சிலுவையை அவங்களால பார்க்க முடியல. அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, எந்த மனித கண்களும் பார்க்க முடியாத கொடுமை. பிதா பரிசுத்த தேவன் இயேசுக்கு என்ன செஞ்சார் அந்த நேரத்தில் யாருனாலையும் பார்க்க முடியாது. அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, அந்த இருள் வரும்போது, அந்த இருள் உங்களுக்கு என்ன சொல்லுது? தேவகுமாரன் நம்மளுடைய பாவத்துக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருந்துச்சுன்னு நம்மளால உணர முடியுமா? அந்த பாவம் நம்மளுடைய பாவம் தான் அதை செஞ்சுச்சு. இன்னமும் அந்த பாவத்தை நம்ம நேசிச்சுக்கிட்டு இன்னமும் ரட்சிக்கப்பட மாட்டேன், நான் இயேசுகிட்ட வரமாட்டேன், என் பாவம் தான் எனக்கு முக்கியம்னு நம்ம இருக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நம்மள ஏன் நரகத்துல தூக்கி அவர் போடக்கூடாது? யோசிச்சு பாருங்க, நம்மள ஏன் நரகத்துல ஏன் இன்னும் நம்ம ரட்சிக்கப்படல? நம்ம கேட்கணும் இல்லையா? இதுதான் நமக்கு என்ன கடவுளை பத்தி இது இந்த பாடம் என்ன கத்துக் கொடுக்குது தெரியுங்களா? ஒரு பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ள, வளைக்க முடியாத நீதி உள்ள ஒரு கடவுளுங்க. அவர்கிட்ட நீதியை வளைக்கவே முடியாது. தன் சொந்த குமாரன் என்றும் கூட அவர் பார்க்கவே மாட்டார். அப்படி ஒரு பட்சிக்கிற என்ன பரிசுத்தர் 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 சிலுவையில தான் நம்ம பார்க்க முடியும். அவர் குமாரனு கூட இப்படி பண்றாரு. அவர் வளைக்க முடியாத நீதி உள்ளவர். அவர் நீதி அட்ஜஸ்டே பண்ண மாட்டார். அது அங்கத்தான் பாக்குறோம். ரெண்டாவதாக நம்ம என்ன பாக்குறோம்னா, பாடம் கடவுள் பாவத்தை குறித்து ரொம்ப சீரியஸா இருக்காருங்க. ரொம்ப சீரியஸா இருக்கார். அதை பயங்கரமா தண்டிக்குவார். ரொம்ப சீரியஸா இருக்கார் பாவத்தை குறித்து, எல்லா பாவத்தை குறித்து. நம்ம வார்த்தையினால செய்யற பாவம், சிந்தனையினால செய்யற பாவம், செயல்னால செய்யற பாவம், எல்லா பாவம், இச்சைகள், பொய், பொருளாச, பெற்றோர்களுக்கு கீழ்படியாம இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள், அனாவசியமான சுயநலமான கோபம், வேலையில செய்யற, குடும்பத்துல செய்யற, உறவுகள்ல செய்யற எல்லா பாவத்தை குறித்து அவர் ரொம்ப சீரியஸா இருக்கார். முழு பைபிளும் அதாங்க நமக்கு சொல்லுது. ஆரம்பத்திலே சொல்லிட்டாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான், விரட்டினார் பாருங்க எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு. எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு காமிக்கிறார் பாருங்களேன். பிரளயம், முழு உலகத்தையே அழிச்சு போட்டார். குழந்தை பிச்சு பிஞ்சு குழந்தை யாருமே பார்க்காம அழிச்சு போட்டார். எவ்வளவு சீரியஸா இருக்கிறேன்னு காமிக்கிறார் பாருங்களேன். சோதோம் குமாரா அழிச்சார், எவ்வளவு சீரியஸா இருக்கிறேன்னு காமிக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனங்க, உடன்படிக்கை செய்த ஜனங்க, அவங்களே பாவம் செய்யும் போது அவங்களை எப்படி அழிச்சு சுக்குநூறா ஆக்குனார் இஸ்ரவேல் ஜனங்களை, எவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க. அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறது எங்க தெரியுமா பாக்குறோம்? இந்த சிலுவையில தான் பாக்குறோம். கடவுள் கொஞ்சமாவது பாவத்தை அட்ஜஸ்ட் பண்றவரா இருந்தா, கொஞ்சமாவது போனா போட்டோம் விடுறவரா இருந்தா, அது இங்கத்தான் காமிச்சிருக்கணும். ஏன்னா தன்னுடைய நேச குமாரன், ஒரு பாவமும் செய்யாத குமாரன் அந்த பாவத்தை, மத்தவங்களுடைய பாவத்தை சுமந்துகிட்டு இருக்காரு. இங்கத்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா இங்கேயே அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கிறாருன்னா, இங்கேயே அந்த வாங்குறாருன்னா, நம்மள என்னங்க செய்வார் அவரு? நம்ம பாவத்தை உற்றுவாரா? பாவத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உற்றுவாரா? பாவத்துல இருந்து வெளியே வராம உங்களை உற்றுவாரா? யோசிச்சு பாருங்க, ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஒரு நாள் வரப்போகிறது அண்டு சராசரம் பார்க்க போது எவ்வளவு சீரியஸா இருக்காரு தெரியுங்களா? பயங்கரமான வார்த்தைகள் பைபிள்ல பயன்படுத்துறாருங்க. பயங்கரமான வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்கு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த திராட்சை ஆலை, திராட்சை ஆலைன்னா என்ன தெரியுங்களா? இந்த திராட்சை எல்லாம் பிச்சுட்டு வந்து ஒரு பெரிய டேங்க் மாதிரி போட்டு அதுல போட்டு மெரிப்பாங்களாம். மெரிக்கும் போது அந்த ஜூஸ் எல்லாம் செதறமா அவங்க மூஞ்சில. அது 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 அப்படி பண்ண போறாராம். மனுஷங்களை கொளுத்த விடுறாராம் இந்த உலகத்துல. திராட்சை மாதிரி கொளுத்திக்கிட்டு போன்னு புடிச்சிட்டு வந்து நியாய தீர்ப்புல அவங்களை போட்டு மெரிக்க போறாராம். மெரி மெரின்னு எந்த அளவுக்கு கொளுத்திருக்கிறே அந்த அளவுக்கு ஜூஸ் வரணும்னு மெரிச்சு மெரிச்சு எடுக்க போறாராம். பாவத்தை கடவுள் ரொம்ப பயங்கரமா பாக்குறார், ரொம்ப பயங்கரமா பாக்குறார். ஒரு நாள் உலகமே மலைகளே எங்க மேல உழுவுங்கன்னு கதற அளவுக்கு பார்க்க போற பண்ண போறாரு. ரொம்ப பயங்கரமா எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க. சிலுவையில காட்டுறாரு எவ்வளவு பயங்கரமா பாக்குறாரு, அதை பயங்கரமா தண்டிப்பார். பாவத்தை நீங்க சீரியஸா பாக்குறீங்களா? உங்க பாவத்தை நீங்க சீரியஸா பாக்குறீங்களா? சீரியஸா பாத்தீங்கன்னா நீங்க ஏங்க இன்னும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற உறுதியோடு இயேசுகிட்ட ஓடி வராம இருக்கிறீங்க? இயேசுவே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற ஒரு சந்தோஷம் இல்லாம பாவத்தை உண்மையா சீரியஸா பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு தூங்க மாட்டீங்க, ஒரு நாள் தூங்க மாட்டீங்க, தூக்கமே வராது. ஏன்னா பாவத்தினால் நிறைந்திருக்கிற மனிதர்கள், இயேசு என்ன மன்னித்து இருக்கிறாருன்ற உறுதி எனக்கு இல்லாவிட்டா ஒரு நாள் தூக்கம் வராது நமக்கு. பாவத்தை கடவுள் பயங்கரமா பாக்குறார். உங்க மனசாட்சி அந்த இருள் நமக்கு அதாங்க சொல்லுது. ரொம்ப பயங்கரமா பாக்குறாரு. கடவுளே கடவுளை கைவிடுற அளவுக்கு பாவத்தை கடவுள் பாக்குறாரு. தன்னையே தான் கைவிடுற அளவுக்கு. இதுதான் நமக்கு பாவத்தின் அகோரம், பாவத்தின் அந்த மேக்னிடியூடு நம்ம காமிக்குதுங்க. அவருடைய கோபாக்கினே வந்து அங்க ஊத்துக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடுங்க. இன்னும் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது, இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாருன்ற ஒரு சந்தோஷம், ஒரு உறுதி உங்க வாழ்க்கையில எல்லாம் இயேசு கிட்ட இன்னைக்கும் ஓடுங்க. பயங்கரமான நிலையில் நீங்க இருக்கீங்க, இயேசு கிட்ட ஓடுங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம என்னங்க சொல்ல முடியும்? ஒரு கிறிஸ்தவ யாரு தெரியுமா? பாவத்தை ரொம்ப சீரியஸா பாக்குறவன் தான் கிறிஸ்தவன். அதான் கிறிஸ்தவன், பைபிள்ல தான் போட்டிருக்கு. பாவத்தை தாண்டி நம்ம சீரியஸா பார்க்காம செல்தாயேன்னு நைஸா பாவம் செஞ்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்தவன் நம்மள கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நீங்க கிறிஸ்தவன் சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அது மாத்திரம் இல்லாம கடவுளுடைய கிருபைய பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே செப்பரேட் தண்டனை இருக்கு. கடவுள் வந்து பாவத்தை மத்தவங்கிட்ட எப்படி பாக்குறாரோ, ஒரு கிறிஸ்தவங்கிட்டயும் அப்படித்தான் பாக்குறாரு. பயங்கரமா பாக்குறாரு, அதை பயங்கரமா தண்டிப்பார். கிறிஸ்தவன்ற வந்து பாவத்தை பயங்கரமா பாக்குறவன், சீரியஸா பாக்குறவன், பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிறவன் இல்ல. அதான் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன் இயேசுக்கு சிலுவையில பார்த்து நம்ம அவருக்கு, இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன நன்றியை காமிக்க போறீங்க? கிறிஸ்டியன்றீங்களே, என்ன நன்றியை காமிக்க போறீங்க? உங்களுடைய அழுகையும் உங்களுடைய பரிதாகமும் உங்களுடைய இதுவும் எதுவுமே தேவையில்லை. அவரை எது கொன்னுச்சோ அதை உங்க வாழ்க்கையில கொள்ளுகிறவர்களா இருக்கணும். என்ன கொள்ளுச்சு? அவரு பாவம். அத வாழ்க்கையில கொள்றவன் தான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கணும். இயேசுக்கு நம்ம எப்படிங்க நன்றி செலுத்த முடியும்? அவர் செஞ்சதுக்கு. நான் என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே உமக்கு பாத்தியம். நமக்கு ஒரு பாட்டு வருது இல்லையா, அப்படித்தான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். தேவன் நம்மள மகாபெரிய நன்றி உள்ளவர்களாக, தகப்பனையும் தாயும் வீடையும் வேலையும் அதை விட அதிகமா இயேசுவை நேசிக்கிற மக்களா நம்மளை மாத்துட்டோம். தேவன் நமக்கு கிருபை புரியட்டும். ஜெபம்.